சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. நான்காம் அத்தியாயம். மன்னர் இல்லை, மகன் மறைந்தான். படைத்தலைவனையும் சிறை செய்யுங்கள் என்ற கோட்டை தலைவன் இட்ட உத்தரவு கோடை இடி போல அந்த மாளிகை பூராகவும் பயங்கரமாக ஊடுருவி சென்றதையோ. தன் உதவிக்கு வர துணிந்த ஹிப்பாலஸின் கழுத்துக்கு அருகில் இரு வீரர்கள் ஈட்டிகளை நீட்டியதையோ, கோட்டை தலைவன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக மற்றும் இரு யவன வீரர்கள் உருவிய வாட்களோடு தன்னை நோக்கி நகர்ந்ததையோ, சிறிதும் லட்சியம் செய்யாமலும் மஞ்சத்தை விட்டு இம்மி அளவும் நகராமலும் இடித்த புள்ளியைப் போல உட்கார்ந்திருந்த இளஞ்செழியன், ஏதோ மிக முக்கியமான வேலையில் ஈடுபடுபவனைப் போல மஞ்சத்துக்கு கீழே கிடந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து வரிசையாக அடுக்கி கையற்றால் கட்டம் உருப்படவே, கொஞ்ச நஞ்சம் இருந்த நிதானத்தையும் இழந்துவிட்ட கோட்டை தலைவன், படைத்தலைவரே, அந்த ஓலைச்சுவடிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனது வீரர்கள் அவற்றை பாதுகாத்து எம்மிடம் ஒப்படைப்பார்கள். கிளம்பும் சீக்கிரம் என்று சீற்றம் அதிகமாக துணித்த குரலில் கூறினார். கோட்டை தலைவன் சீற்றத்துக்கோ உத்தரவுக்கோ கீழ்ப்படியும் உத்தேசத்தை லவலேசமும் காட்டாத இளம்செழியனும் மிக நிதானத்தோடு தன் வேலையில் முனைந்து கொண்டே, இந்த சுவடிகளில் அடங்கி இருக்கும் பொக்கிஷம் என்ன என்பதை கோட்டை தலைவர் அறிந்தால் இத்தனை அவசரப்பட காரணம் இருக்காது என்று கூறினார். தலையை சிறிதும் தூக்காமலே சாவகமாக சோழர் படையின் உப தலைவன் ஓலைச்சுவடிகளை கட்ட முற்பட்டதன்றி அவற்றில் அடங்கியிருந்த அறிவு பொக்கிஷத்தை பற்றியும் பேசவும் முற்பட்டதால் கோபம் தலைக்கேறிய கோட்டை தலைவனும், சுவடிகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று கடுமையாக பதில் சொன்னான். இளஞ்செழியன் சுவடிகளை கட்டுவதை சற்று நிறுத்தி, கோட்டை தலைவரே, தமிழரின் பெரும் பொக்கிஷம் இந்த சுவடிகளில் புதைந்து கிடக்கிறது. தமிழர் போர் முறைகள், கோட்டை கட்டும் வழிகள், கோட்டை காவலருக்கு உள்ள அதிகாரங்கள், இன்னும் பல பல விஷயங்களை இவற்றில் நீர் காணலாம் என்று சுவடிகளின் பெருமையை விளக்கியதோடு கோட்டை தலைவன் முகத்தில் கூறிய தன் விழிகளையும் நாட்டினார்.
அந்த விவரங்களை காண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நேரமும் இப்பொழுது எனக்கு இல்லை. உக்கிரமாக வந்தது கோட்டை தலைவனின் பதில்.
அத்தனையும் அறிவு பொக்கிஷம் என்றான் இளஞ்செழியன்.
எனக்கு அவசியம் இல்லை.
அறிவு தேவையில்லையா?
இல்லை.
கோபத்தால் நிதானத்தை இழந்திருந்த கோட்டை தலைவன் என்ன பதிலை சொல்லுகின்றோம் என்பதை அறியாமலே இப்படி பதில் கூறினார். இதை கேட்ட இளஞ்செழியன் தன் கண்களை கோட்டை தலைவன் மீது இருந்த ஈட்டுகளிடையே நின்றிருந்த ஹிப்பாலஸின் மீது திருப்பி,
ஹிப்பாலஸ், இப்பொழுதாவது ஒப்புக்கொள்கிறாயா
என்று ஏதோ தர்க்கத்தில் வெற்றி கண்டுவிட்டவனைப் போல வினவினார். படைத்தலைவன் மனப்போக்கை ஓரளவு புரிந்து கொண்ட ஹிப்பாலஸும்,
ஒப்புக்கொள்ளாமல் என்ன செய்வது? ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றால் அதற்குத்தான் கோட்டை தலைவர் இடம் வைக்கவில்லையே
என்று மிகவும் வருந்துபவன் போல பாசாங்கு செய்து,
உண்மைதான் படைத்தலைவரே, முற்றிலும் உண்மை என்று வற்புறுத்தியும் பேசினார்.
கோட்டை தலைவன் ஏதும் புரியாமல் இளம்செழியனை அவன் வீரனான ஹிப்பாலஸையும் திரும்பி திரும்பி இருமுறை பார்த்துவிட்டு கடைசியாக கண்களை ஹிப்பாலஸ் மீது நாட்டி,
எது உண்மை ஹிப்பாலஸ்? என்ன உண்மையை இப்பொழுது புதிதாக கண்டுவிட்டாய் என்று வினவினார்.
அதுதான் அறிவு என்று இழுத்தான் ஹிப்பாலஸ்.
அதற்கென்ன இப்பொழுது
என்று இறைந்த குரலில் கேட்டான் கோட்டை தலைவன்.
ஆதவனை போன்றது.
சூரியனையா?
ஆம், கிழக்கில் உதிக்கிறது.
கிழக்கில் உதிக்கிறதா?
சந்தேகமில்லை. மேற்கில் அஸ்தமிக்கிறது, இதிலும் சந்தேகமில்லை.
என்ன உளறுகிறாய்?
கோட்டை தலைவனின் இந்த கடைசி கேள்வியை இடைமறித்து வெட்டிய இளம்செழியன்,
ஹிப்பாலஸ் உளரவில்லை கோட்டை தலைவரே, உண்மையை உமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்.
சற்று முன்புதான் நான் சொன்னேன், அறிவு சூரியனை போன்றது, கீழ் திசையில் உதித்து மேற்கில் அஸ்தமிக்கிறது என்று. ஹிப்பாலஸ் நம்பவில்லை. ஏன் தெரியுமா
என்று வினவினான் ஏதோ பெரிய ஆராய்ச்சிக்கு முடிவு கண்டுவிட்டவன் போல.
ஏன்
இப்படி கேட்ட கோட்டை தலைவன் குரல் எரிச்சலால் வறண்டு கிடந்தது அன்றி, அனாவசியமான தர்க்கத்தில் நேரம் செலவாவதால் ஏற்பட்ட உக்கிரம் அவன் முகத்திலும் நன்றாக பிரதிபலித்தது.
நீங்கள் வந்த பிறகுதான் அவனுக்கு உண்மை தெரிகிறது.
ஓ,
அறிவு மேல் திசையில் அஸ்தமிக்கிறது. கோட்டை தலைவரும் ஹிப்பாலஸை போல யவனர், மேல் நாட்டார்
என்று மேலே பேசாமல் வார்த்தையை இழுத்தார். அப்பொழுதுதான் படைத்தலைவனும் அவன் வீரனான ஹிப்பாலஸும் அனாவசியமாக பேச்சை ஓட்டி தன்னை கேலி செய்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் சில நிமிடங்கள் காட்டிய நிதானத்தை அறவை இழந்து,
புரிகிறது புரிகிறது, என்னை அறிவு கெட்டவன் என்று சொல்கிறார்கள், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சீறினார்.
கோட்டை தலைவன் வார்த்தைகளை கேட்ட இளம்செழியனும் தன் இதழ்களில் புன்முறுவல் ஒன்றை சற்றே ஓடவிட்டு,
இத்தனை நேரம் கழித்தாவது விஷயத்தை கோட்டை தலைவர் புரிந்து கொண்டது பற்றி மகிழ்ச்சி அடைகிறோம், என்ன ஹிப்பாலஸ்
என்று ஹிப்பாலஸை பார்த்தான். ஹிப்பாலஸும் பதிலுக்கு சம்பிரதாயமாக தலையை அசைத்தான். கோட்டை தலைவனின் அடுத்த வார்த்தைகள் மிக திட்டமாக வெளிவந்தன.
படைத்தலைவரே, விளையாட்டுக்கு இது நேரமல்ல
என்று தெளிவாக அறிவித்த கோட்டை தலைவன் குரலில் கண்டிப்பு பலமாக தெரிந்தது.
என் அபிப்பிராயமும் அதுதான் என்று ஒப்புக்கொண்ட இளம் சழியன் இளநகை சற்று வலிவடைந்து பெரிதாக மலர்ந்தது.
விளையாட்டுக்கு இப்பொழுது அவசியம் இல்லை.
அவசியம் இருப்பதாக நானும் சொல்லவில்லையே.
பின் என் காலதாமதம், புறப்படுங்கள்.
எங்கு?
போக வேண்டிய இடத்துக்கு.
எந்த இடம்?
போக வேண்டிய இடத்துக்கு போன பின்பு புரிந்து கொள்ளலாம்.
இதை கேட்ட பின்பு கையில் மெல்ல மெல்ல கட்டி கொண்டிருந்த ஓலைச் சுவடிகளோடு இளம்சழியன் மெல்ல ஆசனத்தை விட்டு எழுந்ததையும் அவன் உதடுகள் அதுவரை மலர்ந்திருந்த பெருநகை சற்று மட்டுப்பட்டு விட்டதையும் கண்ணிமைகள் சற்று தாழ்ந்து முகம் சற்று மங்கியதையும் கண்ட இப்பாலஸ் இளம்சழியன் புத்தி மிக தூரிதமாக வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டதன்றி அடுத்த சில வினாடிகளில் கோட்டை தலைவரின் நாடகம் அந்த அறையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் சந்தேகமற தெரிந்து கொண்டதால் மேலே ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து மௌனமாக நின்றார். மஞ்சத்தை விட்டு எழுந்த இளஞ்சழியன் இமைகள் ஒரு வினாடி தாழ்ந்தாலும் மறுவினாடி உறுதி பெற்று விரிந்ததால் ஈட்டி போன்ற கண்கள் கோட்டை தலைவனையும் அவனோடு நின்ற காவலரையும் ஒருமுறை துழாவின. அந்த கண்ணோட்டத்தை அடுத்து அசைந்த உதடுகளில் இருந்த தெளிவான குரலில் வெளிவந்த திடமான சொற்கள் கோட்டை தலைவனை மட்டுமின்றி அவனோடு வந்த வீரர்களையும் கிழிக்கு உட்படுத்தின.
கோட்டை தலைவரே, நீண்ட நாட்களாக தமிழகத்தில் சேவகம் புரிந்தும் சோழர் படைத்தலைவர்களை சிறை செய்யும் அதிகாரம் யாருக்கு கிடையாது என்பதை நீர் புரிந்து கொள்ளாதது கூட எனக்கு வியப்பா இல்லை. ஆனால் காரணம் காட்டாமல் சிறை செய்யலாம் என்று மனப்பால் குடிக்கும் இந்த எண்ணமென்றுதான் எனக்கு விளங்கவில்லை. நள்ளிரவில் திட்டிவாசல் குடியர்கள் கண்டதாக சொன்ன ஒரு காட்சியை நம்பி சோழர் படைகளில் ஒரு உபத்தலைவனை சிறை செய்ய துணிவோடு வந்தீர். கதவை உடைக்காத தோஷமாக இங்கு நுழைந்தீர். நீர் தேடி வந்த பெண்ணோ பிசாசோ கிடைக்காமற் போனதால் என்னை சிறை செய்யவும் துணிந்தீர். எந்த ஆதாரத்தை கொண்டு சிறை செய்கின்றீர்கள்? என்ன குற்றத்திற்காக? தெளிவாக பதில் சொல்லுங்கள். இல்லையே என்று உதிர்ந்த வார்த்தைகள் சற்று நின்றாலும் மீதி எச்சரிக்கை பார்வையை உதிர்த்தன. இளஞ்சழியன் பேசிய வேகம் மற்ற வீரர்களை அயிர வைத்தாலும் கோட்டை தலைவன் உறுதியை சற்றும் தளர்த்தாததால் அவன் இரண்டடிகளில் அறையின் மூளையை நாடி அங்கு கிடந்த அன்னப்பறவை ஆபரணத்தை எடுத்து வந்து இளஞ்சழியனிடம் காட்டி, படை தலைவரே, உமது குற்றத்திற்கு அத்தாட்சி ஏதோ இருக்கிறது. இது போதுமா? இன்னும் ஆதாரம் வேண்டுமா என்று கேட்டார். இது வெறும் ஆபரணம், விலை உயர்ந்ததுதான். இதை திருடினேன் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டான் இளஞ்சழியன். இல்லை, தீருட்டு இல்லை.
பின் என்ன?
அதை அணிந்திருந்தவள் ஒரு பெண்.
இருக்கட்டுமே, அதனால் என்ன?
அந்த பெண்ணை ஒப்படைத்தாள் உம்மை விட்டு விடுவேன். அந்த பெண் யவனர் ஜாதி, அதுவும் சாதாரண பெண் அல்ல. அவளை தொடுவது குற்றம் யவன நாட்டில். வேண்டுமானால் இப்பாலசை கேளுங்கள்.
அந்த பெண்ணை நான் பார்த்ததாக யாருக்கு உங்களுக்கு சொன்னது?
பின் நகை எங்கிருந்து கிடைத்தது? கடற்கரையிலிருந்து. எப்பொழுது?
இன்றிருவதால் கரையோரமாக நடந்து சென்றேன். ஊர் ஓரத்தில் இந்த நகை ஒதுங்கி கிடந்தது, எடுத்து வந்தேன். உமக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும்.
எனக்கு நகை வேண்டியதில்லை, பெண்தான் வேண்டும்.
கோட்டை தலைவரை மாப்பிள்ளையாக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை ஐயா. இளஞ்சழியன் கடைசி சொற்களை கேட்ட ஹிப்பாலஸ் அதற்கு மேலும் சம்பாஷணையை தாங்க முடியாமல் பெரிதாக சிரித்து விட்டார். சிரிப்பின் காரணத்தை புரிந்து கொண்ட கோட்டை தலைவனும் சினம் கட்டுக்கடங்காமல் மீறியதால் வாளை உருவ தன் கையிடையை நோக்கி நகர்த்தியவன் மறுகணம் மரப்பாவையைப் போல அதிர்ச்சி அடைந்து நின்றான். இளம்சழியனின் இடையில் அதுவரை மறைந்து கிடந்த சிறு வாள் கண் இமைக்கும் நேரத்தில் வெளிப்பட்டு அதன் கூறிய முனை கோட்டை தலைவன் கழுத்தை மெல்ல தடவி கொண்டிருந்தது.
கோட்டை தலைவரே, அப்புறமோ இப்புறமோ சிறிது நகர்ந்தாலும் நீர் பதவியை இழக்க நேரிடும். பேசாமல் நிற்கிற இடத்தில் நில்லும் என்று அதட்டலான சொற்களும் இளஞ்சழியன் வாயிலிருந்து உதித்தன.
பதவியை ஏன் இழக்க வேண்டும் என்று கேட்டான் கோட்டை தலைவன்.
உயிர் இருந்தால்தான் பதவி இருக்கும். நான் ஏன் உயிரிழக்க வேண்டும்? என்ன குற்றம் செய்தேன்?
பல குற்றங்கள் செய்திருக்கின்றீர்கள்.
உங்கள் உதவாக்கரை காவலரின் உளறலை கேட்டு இங்கு பெண்ணை தேடி வந்தது முதல் குற்றம். காரணமின்றி என்னை எழுப்பியது இரண்டாவது குற்றம். என் அனுமதியின்றி அறையை சோதனை செய்தது மூன்றாவது குற்றம். சோதனை செய்தும் பெண் கிடைக்காததால் என்னிடம் மன்னிப்பு கேட்காதது நான்காவது குற்றம். மன்னிப்பு கேட்காததுமின்றி ஒரு நகையை பார்த்துவிட்டு என்னையும் என் வீரனையும் சிறை செய்ய முற்பட்டது ஐந்தாவது குற்றம் என்று கோட்டை தலைவனின் குற்றங்களை விவரித்த இளம்சழியன், இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றுக்கே உமது தலையை சீவிவிட எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இத்தனையும் நான் பொருட்படுத்தவில்லை. பெண் இல்லை என்று சொன்ன என் வார்த்தையை நீர் நம்பவில்லை. என்னை பொய்யன் என்று நினைத்தீர். அதை மட்டும் நான் மன்னிக்க முடியாது. இருப்பினும் இம்முறை மன்னிக்கிறேன். உமக்கு உயிரின் மீது ஆசை இருக்கும் பட்சத்தில் முதலில் உமது காவலரை வாட்களையும் ஈட்டுகளையும் கீழே எறிந்துவிட்டு மாளிகைக்கு வெளியில் போகச் சொல்லும் என்று கூறியதன்றி கழுத்தில் கத்தியையும் சற்று அதிகமாகவே அழுத்தினார். இளம்சழியின் குரலில் உதிர்ந்த சொற்களை விட கண்களில் துளிர்த்த உணர்ச்சியைக் கண்டு பெரிதும் கலங்கி போன கோட்டை தலைவன் இளம்சழியன் கூறியபடி வாள்களையும் வேல்களையும் கீழே எறியும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டார்.
அந்த உத்தரவு காரணமாக விடுதலை அடைந்த ஹிப்பாலஸை நோக்கிய இளஞ்செழிகனின் அடுத்த உத்தரவு பறந்தது.
ஹிப்பாலஸ், அந்த ஆயுதங்களை திரட்டி அந்த கவசங்களோடு போடு. கோட்டை தலைவர் கச்சையை அவிழ்த்து அவர் கத்தியையும் விளக்கி அவர் இடுப்புக்கு சிறிது விடுதலையை அளித்துவிடு. முதலில் காவலாளிகளை வெளியனுப்பி கதவை தாழிடு. அவர்கள் வீதியை தாண்டியதும் கோட்டை தலைவரை அனுப்புவோம் என்று கூறிய படைத்தலைவன் உத்தரவுகளை சிறிதும் காலதாமதம் செய்யாமல் நிறைவேற்றி காவலரை வெளியே அனுப்பிவிட்டு மாடிப்படிகளில் ஏறி வந்த ஹிப்பாலஸ் இனி கோட்டை தலைவரை அனுப்பலாமா என்று வினவினான். அதுவரை கோட்டை தலைவன் கழுத்தில் ஊன்றியிருந்த கத்தியை மஞ்சத்தின் மீது எரிந்த இளஞ்செழியன்,
கோட்டை தலைவரே போய்வாரும், இளஞ்செழியனை சிறை செய்வது அவ்வளவு எளிதல் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த அறையில் உமக்கு நேரிட்டு சங்கடத்தை பற்றி அரசரிடம் வேண்டுமானாலும் சொல்லலாம், எனக்கு ஆட்சேபணி இல்லை என்றான்.
இதை கேட்டதும் அந்த வினாடி வரை முகத்தில் பிரதிபலித்திருந்த கோட்டை தலைவனின் கிளி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டதன்றி மாளிகையே அதிரும்படியாகவும் சிரித்தான் அந்த யவனன். அவன் சிரிப்புக்கு காரணத்தை அறிய முடியாத இளஞ்செழியன் ஆச்சரியம் ததும்பும் கண்களை அவன் மீது நாட்டினான். யவனன் தன் சிரிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டு ஹிப்பாலஸை மட்டுமின்றி இளஞ்செழியனையும் பிரமிப்பிலும் கலவரத்திலும் ஆழ்த்தக்கூடிய கடும் சொற்களை கொட்டத் தொடங்கி இகழ்ச்சியும் குரூரமும் துணித்த குரலில்,
அரசரிடம் மட்டும் சொல்ல முடியாது படைத்தலைவரே, சொல்லவே முடியாது என்றான்.
காரணம்
சோழ மண்டலத்துக்கு இப்பொழுது அரசர் இல்லை.
அரசர் இல்லையா?
அரசர் இறந்து விட்டார்.
கோட்டை தலைவன் கூறிய வார்த்தைகளால் தலைமேல் பேரிடி இறங்கி விட்டதைப் போல ஒரு கணம் திகைத்த படைத்தலைவன் மறுகணம் நிதானத்தை அறவே இழந்து எதிரே மலை போல நின்றிருந்த யவனன் மீது பாய்ந்து அவன் கழுத்தை இரு கையாலும் நெருக்க தொடங்கி, உளராதே, இன்னும் ஒருமுறை அந்த வார்த்தையை சொன்னால் இந்த இடத்திலேயே பின்னமாகி விடுவா என்று பெரிதாக கூவினான்.
என்னை கொன்றால் அரசர் பிழைத்து விட மாட்டார் என்று முக்கினார் இளஞ்செழியனின் இரும்பு பிடியிலிருந்து தப்ப முடியாத கோட்டை தலைவன்.
கழுத்தை நெறிப்பதை விட்டு சற்று விலகிய இளஞ்செழியின் மூளை பெரிதும் குழப்பமடைந்து கிடந்தது.
என்ன, மன்னர் மரணமடைந்து விட்டாரா என்று ஏதோ கனவில் பேசுபவன் போல தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு இரண்டு முறை உலாவினார்.
அந்த கேள்விக்கு கோட்டை தலைவனே பதில் சொன்னான்.
சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே, உறையூரில் இருந்து சற்று முன்புதான் செய்தி வந்தது என்று.
சோழ மண்டலத்தின் இணையற்ற செம்மல் இளம்சேர் சென்னியா இறந்து விட்டார்?
ஆம், உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய அழகிய ரதங்களை உடைய இளஞ்செழியன் சென்னியா போய்விட்டார்.
அவரேதான். இளஞ்செழியன் அடுத்து பயபக்தியோடு பேசினான்.
இளஞ்செழியன் சென்னி மறைந்து விட்டார். அவர் செல்வர் திருமாவளவன் வாழட்டும்
என்று ஏதோ மந்திர உச்சாரணம் செய்பவன் போல வார்த்தைகளை உதிரவிட்டான் இளஞ்செழியன்.
இளஞ்செழியன் சென்னி இயற்கை மரணம் அடையவில்லை படைத்தலைவரே, எதிரிகளால் கொலை செய்யப்பட்டார்
என்று மேலும் விவரித்தான் கோட்டை தலைவன்.
அப்படியானால் இளவரசர் திருமாவளவன்
இருக்குமிடம் தெரியவில்லை.
அரசர் மீது ஆணை என்று கதவை தட்டினீரே, எந்த அரசர் அவர்?
எங்கள் தலைவரைத்தான் குறிப்பிட்டேன் படைத்தலைவரே.
யவன நாட்டில் இருந்து வந்தது நீங்கள் தூக்கி வந்த பெண் மட்டுமல்ல, இன்னொருவரும் வந்திருக்கிறார்.
தற்சமயம் புகாரின் கோட்டையில் அவர் தலைமையில் யவனர்கள் திரட்டப்படுகிறார்கள். நாளை காலையில் பூம்புகார் யவனர் கையில் இருக்கும். தமிழ்நாட்டின் இந்த கடல் வாசல் வழியாக யவனர்கள் சாரி சாரியாக தமிழ்நாட்டில் நுழைவார்கள். அதற்கு பிறகு பொன்னும் முத்தும் பவளமும் கொழிக்கும் இந்த தமிழ்நாடு யவனர் வசமாகிவிடும். அதற்கு பூர்வாங்கமாக நாளை காலையில் யவனர்களை கொண்டு உமது மாளிகையை சூழ்ந்து கொள்கிறேன். பிறகு பார்ப்போம் உமது சாமர்த்தியத்தை என்ற பெரிய அதிர்வேட்டை வீசிய கோட்டை தலைவன் தன் சொற்களை கேட்க கேட்க இளம்செழியன் முகத்தில் ஏற்பட்ட கொலையை குறித்து கண்டு மேலும் அவ்விடத்தில் நிற்பது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டான். ஆதலால் அறையை விட்டு வெகு வேகமாக வெளியே சென்றார். நிலைமை தெல் என்று புரிந்து விட்டதால் மிகவும் கலங்கி போன உணர்ச்சிகளோடு கைகளில் தன் தலையை தாங்கி நீண்ட நேரம் மஞ்சத்தில் உட்கார்ந்து விட்ட இளம்செழியன் கோட்டை தலைவனை அனுப்பிவிட்டு திரும்பி வந்த ஹிப்பாலஸை கூட தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஹிப்பாலஸை நடுங்கும் குரலில் பேச தொடங்கி,
பிரபு, அந்த பெண் சாபக்கேடு என்று சொன்னேனே, கேட்டீர்களா என்றான்.
இளம்செழியன் சிரம் தூக்கி ஹிப்பாலஸை நோக்கினான்.
ஹிப்பாலஸ் மேலும் சொன்னான், தமிழ்நாட்டில் அவள் உடல் பட்ட நேரம் மன்னர் மாண்டு விட்டார், இளவரசர் இருப்பிடம் தெரியவில்லை என்று.
ஆமாம் ஹிப்பாலஸ், எனக்கு கூட விதியில் சிறிது நம்பிக்கை ஏற்படுகிறது என்று இளஞ்செழியன் பெருமூச்சு விட்டான். மேலும்,
நாளைக்கு பூம்புகார் யவனர்கள் கைகளுக்கு மாறும்.
ஆமாம் ஹிப்பாலஸ்.
அது மட்டுமல்ல படைத்தலைவரே, இந்த பெண்ணோடு வந்த யவனன் யார் என்று கோட்டை தலைவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான்.
யாரது?
டைபீரியஸ்.
ஆசனத்தில் துள்ளி எழுந்த இளஞ்செழியன்,
அப்படியானால் இந்த பெண்
என்று ஆத்திரத்தோடு வினவிடார்.
யவனராணி.
யவனராணியா?
ஏதும் புரியாமல் வினவினான் இளஞ்செழியன்.
விவரித்தான் ஹிப்பாலஸ். விவரத்தை கேட்ட இளம் செழியின் மனத்தில் சொல்ல ஒண்ணாத திகில் சூழ்ந்து கொண்டது, தலை கிரிகிருத்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.